நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கடந்து செல்லும் 2025 ஆண்டில் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய சம்பவங்கள், நிகழ்வுகள் மற்றும் அதிகம் பேசப்பட்ட செய்திகளின் தொகுப்பை எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பிற்காக முன்வைக்கும் நான் மதிவாணன். இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் இடம்பெற்றபோது சட்டவிரோத படுகொலைகள், சித்திரவதைகள் உள்ளிட்ட பாரிய மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டமைக்காக இலங்கையின் முன்னாள் தளபதிகள் உள்ளிட்ட நால்வருக்கு எதிராக பிரிட்டன் மார்ச் மாதம் தடைகளை விதித்தது. முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட, முன்னாள் இராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூரிய மற்றும் அரச படைகளுடன் இணைந்து செயற்பட்ட விடுதலை புலிகளின் முன்னாள் தளபதி கருணாம்மான் ஆகியோருக்கு எதிராக போக்குவரத்து தடைகள், சொத்துக்களை முடக்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் பிரிட்டன் தடைகளில் உள்ளடங்கியுள்ளது. இலங்கையின் பாதுகாப்பு படையினர் மீது பிரிட்டன் விதித்துள்ள தடையானது ஒருதலைப்பட்சமானது. இது இலங்கையின் நல்லிணக்க பொறிமுறையை மேலும் குழப்புவதாகவே அமையும் என்று இலங்கையின் வெளிவிவகார அமைச்சு இது தொடர்பில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் மாதம் 4 இலங்கை வந்திருந்தார். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க, எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தமிழ் தலைவர்கள் உள்ளிட்ட பலரையும் இந்த பயணத்தின் போது அவர் சந்தித்திருந்தார். கொழும்பிலும் அனுராதபுரத்திலும் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட அவரின் இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்ட துறைகளில் 7 ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. இந்திய பிரதமருக்கு கொழும்பில் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு வெளிநாட்டு அரச தலைவருக்கு இலங்கையினால் வழங்கப்படும் மிக உயரிய விருதான மித்ர விபூஷண விருது வழங்கப்பட்டது. இணைந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்திய பிரதமர், இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் என்றும், அரசியலமைப்பை முழுமையாக செயற்படுத்துவதற்கும் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கும் அதன் உறுதிப்பாட்டை நிறைவேற்றும் எனவும் நம்புவதாக தெரிவித்தார்.
வணக்கம். ஆஜ் ராஷ்டிரபதி திசா நாயக் த்வாரா ஸ்ரீலங்கா மித்ர விபூஷன் சே சம்மானித் கியா ஜானா மேரே லியே கௌரவ் கி பாத் ஹை.
மே மாதம் 6 உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு இடம்பெற்றது. சில உள்ளூராட்சி மன்றங்கள் தவிர்த்து 28 மாநகர சபைகள், 36 நகர சபைகள், 272 பிரதேச சபைகளுக்கு தேர்தல் இடம்பெற்றது. தென்னிலங்கையில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்ற நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை பெற்றது. இருந்த போதிலும் நாடளாவிய ரீதியில் பல்வேறு உள்ளூராட்சி அமைப்புகளால் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாத நிலையில் சிக்க நிலை தோன்றியது. தேர்தல் இடம்பெற்ற 339 உள்ளூராட்சி மன்றங்களில் 265 மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது. தேர்தல் முடிவு குறித்து அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் இவ்வாறு தெரிவித்தார்.
இது ஒரு நடுநிலையான வெற்றி என்றே தான் கூற வேண்டும். இந்த நடுநிலையான வெற்றி அதில் கருத்தில் கொண்டு மக்கள் ஆணையை பற்றியான ஒரு உண்மையான நம்பிக்கையுடன் நாங்கள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்ட நம்பிக்கை, அந்த நம்பிக்கை கடை செய்யாதவாறு எங்களுக்கு அளித்திருக்கின்ற மக்கள் ஆணையின் பலனாக அனைத்து மக்களுக்கும் சுகமாக வாழக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களை நாங்கள் உருவாக்குவோம் என்றதையும் நாங்கள் இவ்வேளையில் உறுதியாக கூறுகின்றோம். மக்களுக்கு தேவைப்படுகின்றவாறு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு இயங்கி வருவதற்கான சூழலை அமைத்துக் கொடுப்பது ஒரு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும்.
மார்ச் மாதம் 28 அரசு வெளியிட்டிருந்த வர்த்தமானியொன்றில் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக 5,940 ஏக்கர் காணிகளை 3 காலத்திற்குள் பொதுமக்கள் உரிமை கோராத விடத்து அவற்றை அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் பிரதிநிதிகள் இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் தமது கடும் எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தார்கள். இதனையடுத்து காணி அமைச்சு இந்த வர்த்தமானி அறிவிப்பை ரத்து செய்வதாக அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பை பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் வரவேற்றிருந்தார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இது தொடர்பில் இவ்வாறு தெரிவித்தார்.
இந்த வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிக மோசமான ஒரு பின்னடைவு வரக்கூடிய அந்த ஆபத்திலிருந்து இந்த வர்த்தமானி வாபஸ் பெற வைத்திருப்பது வந்து உண்மையிலே ஒரு பெரும் வெற்றி என்றதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும்.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டர்க் 4 நாட்கள் பயணமாக ஜூன் மாதம் 23ஆம் தேதி இலங்கை வந்திருந்தார். அவர் இந்த பயணத்தில் அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், அரச உயர் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேசியிருந்தார். யாழ்ப்பாணம் மற்றும் திருவோணமலைக்கும் அவர் வருகை தந்ததோடு, யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதை குழி பகுதிக்கும் வருகை தந்ததோடு யாழ்ப்பாணத்தில் தமிழ் அரசியல் பிரதிநிதிகளையும் சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பு குறித்து புளொட் கட்சியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் இவ்வாறு ஊடகங்களுக்கு தெரிவித்தார்.
இப்போது முக்கியமாக உலகத்திலே பல பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனைகளாக எடுக்கப்படுகின்றபடியால் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு தூரம் அக்கறையாக எடுக்கப்படும் என்று தனக்கு தெரியாது. இருந்தாலும் தான் தன்னுடைய முயற்சிகளை முழுமையாக எடுப்பதாக கூறியிருக்கின்றார்.
அதிபர் அனுரகுமார திசநாயக்க மற்றும் பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்களையும் சந்தித்த பின்னர் கொழும்பில் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை அவர் மேற்கொண்டார். இங்கே கருத்து வெளியிட்ட அவர், இலங்கை மனித உரிமை மீறல் குறித்த விவகாரங்களுக்கு தீர்வை காண்பதற்காக சர்வதேச தரத்திலான உள்நாட்டு பொறிமுறை ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார்.
Domestic accountability mechanisms and international concern. It is important that domestic accountability mechanisms are actually functioning, and this was part of the discussions that we have had with the government, precisely, for example, how to create independent prosecutor, how to build up a domestic accountability system.
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதிபர் தேர்தல் காலத்திலும் அதுபோல் நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலும் மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரங்களின் போது தமிழர் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக புதியதோர் அரசியலமைப்பை உருவாக்கப் போவதாக தெரிவித்தார்கள். இந்த நிலையில் ஜூலை மாத இறுதி வாரத்தில் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வொன்றில் எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் ஹரினி அமரசூரிய, புதிய அரசியலமைப்பிற்கான ஆரம்ப வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும், எமது ஆட்சி காலத்திற்குள் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்பதனையும் உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த விடயம் தொடர்பில் இலங்கை தமிழ்ச கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கருத்து வெளியிடும் போது இவ்வாறு குறிப்பிட்டார்.
இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை முன்னெடுத்திருப்பதாக தோன்றவில்லை. ஆனால் தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அரசியல் தீர்வு என்பது எங்களுக்குரியது. தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற சுயாட்சி கொண்ட ஆட்சி அழகாக அது அமைய வேண்டும். ஆனால் இந்த அரசிடம் இன்னும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற அல்லது இங்கிருக்கிற இனங்களை ஒன்றிணைத்துக் கொள்ளுகின்ற எண்ணங்கள் இன்னும் உருவாகவில்லை என்றுதான் நாங்கள் கருதுகிறோம்.
யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித எச்சங்கள் சில அடையாளம் காணப்பட்ட நிலையில் நீதிமன்ற அனுமதியோடு அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கைகளின் போது ஏறக்குறைய 150 வரையிலான மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதில் சிறுவர்களது என நம்பப்படும் எலும்புக்கூடுகள் மற்றும் பல்வேறு சான்று பொருட்கள் இந்த அகழ்வு பணிகளின் போது கண்டெடுக்கப்பட்டன. இந்த மனித புதைகுழி தொடர்பில் நீதி விசாரணை கோரி வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் கவனஈர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்றன. இந்த மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை பார்வையிட்ட பின்னர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் பேராசிரியர் தையமுத்து தனராஜ் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார்.
செம்மணி இந்த மயானத்தில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சு கொள்றது எங்களுடைய நோக்கம். பல விஷயங்களை எங்களால் தெரிந்து கொள்ள முடிந்தது. இது தொடர்பாக இதுவரை என்ன நடந்திருக்கின்றது, என்ன கண்டறியப்பட்டிருக்கின்றது போன்ற விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம்.
சுமார் 166 லட்சம் ரூபாய் அரச நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார். வெளிநாட்டு பயணத்தின் போது அரச ரீதியை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அழைக்கப்பட்டிருந்த அவர் விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்டு ஒரு வார காலம் விளக்க மறியலில் வைக்கப்பட்ட பின்னர் விடுதலை செய்யப்பட்டார். முன்னாள் அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டமை இலங்கை வரலாற்றில் இதுவே முதல் முறையாக பதிவானது. முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க கைது நடவடிக்கை தொடர்பில் எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தன. இது தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இவ்வாறு தெரிவித்தார்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் பழிவாங்கல் செயல்பாட்டை கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம்.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 60வது கூட்டத்தொடர் அக்டோபர் 8ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமானது. இந்த கூட்டத்தொடரில் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதல் எனும் தலைப்பில் தயாரிக்கப்பட்ட 60-1 எனும் பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டது. இந்த பிரேரணையை பேரவையில் சமர்ப்பித்து உரையாற்றிய பிரிட்டன் பிரதிநிதி இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால மீறல்கள் தொடர்பில் நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியதுடன் புதிய பிரேரணையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் குறித்தும் தெளிவுபடுத்தினார். புதிய பிரேரணையில் அரசியல் அதிகாரப் பகிர்வு, மாகாண சபை தேர்தல், பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கம் போன்றவை உள்ளடக்கப்பட்டிருந்தன. புதிய பிரேரணை தொடர்பில் இலங்கை அரசின் நிலைப்பாட்டை அறிவிக்கும் வகையில் உரையாற்றிய இலங்கை பிரதிநிதி ஹிமாலி அருணதிலக 60-1 என்கின்ற புதிய தீர்மானத்தை தாம் நிராகரிப்பதாக தெரிவித்தார். நவம்பர் மாத இறுதியில் ஏற்பட்ட மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்களினால் இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களில் 22 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன. இந்த பேரிடர்களினால் 643 பேர் உயிரிழந்ததுடன் 183 பேர் காணாமல் போனார்கள். 1,600,000+ மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டதாகவும் சுமார் 14,000 வீடுகள் முழுமையாகவும் 100,000+ மேற்பட்ட வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்ததாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது. குடிநீர், மின்சாரம், போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகளும் பாதிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று பார்வையிட்ட அதிபர் அனுரகுமார் திசநாயக்க நாடாளுமன்றத்தில் உயிரிழந்த மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் மற்றும் பாதிக்கப்பட்ட தொழில்துறைகளுக்கும் பல்வேறு இழப்பீடுகளை அறிவித்தார். மோசமான காலநிலையின் தாக்கத்தின் பின்னரான நாட்டின் நிலைமைகள் தொடர்பில் விவாதிக்கும் நோக்கில் 2 நாட்கள் நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றன. அனர்த்தங்களில் அதிகம் பாதிக்கப்பட்ட மலையக பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் இவ்வாறு தெரிவித்தார்.
மலையக பகுதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அவர்கள் இப்பொழுது தோட்டங்களிலே இருந்து நகரங்களிலே இருக்க பாடசாலைகள், கோவில்களிலே இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது அரசாங்கம் சொல்லுகின்றது, நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்கள் என்று சொல்லுகின்றது. ஆனால் போவதற்கு எந்த விதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்காமல், அதாவது NBRO சொல்லுகின்றது இந்த இடம் இருப்பதற்கு தகுதி அற்றது என்று சொன்ன பிறகுதான் அவர்கள் கேம்புக்கு வராங்க. கேம்புக்கு வந்த பிறகு இப்ப நீங்க போகலாம்னு சொன்னா இது என்ன அர்த்தம்?
2025ஆம் ஆண்டினை வழி அனுப்ப தயாராகும் இந்த வேளையில் 2026 என்கின்ற மற்றுமோர் புதிய ஆண்டை வரவேற்க தயாராகும்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.